புரோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரிகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வளமை போன்று நிகழ்ச்சியிலே இன்றும் முகப்பு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தர இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சுக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே என்னுடன் இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேயர்களே.
ஆமாம், சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை எமது நேயர்களுக்காக.
இன்று நாம் வித்தியாசமாக இரண்டு அதிகாரங்களிலிருந்து இரண்டு திருக்குறப்பாக்களை பார்க்கிறோம். இல்லறவியலிருந்து தான் நாம் எடுத்திருக்கிறோம். முதலாவதாக பொறையுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது தன்னை அகழ்பவரையும் தாங்கும் நிலத்தைப் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுத்தலே மிகச்சிறந்த பண்பாகும் என்று இந்த குறள் தெரிவிக்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதே இல்லறவியல் பகுதியிலிருந்து அடுத்த அதிகாரம், அதாவது அழுக்காறாமை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறளை பார்க்கிறோம். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அதாவது உலகில் பொறாமையினால் மேன்மை அடைந்தாரும் இல்லை, பொறாமை இல்லாததால் பொருள் பெருக்கத்தில் குறைந்த வறுமையானவரும் இல்லை என்று திருவள்ளுவர் பிறந்தகை தெரிவிக்கிறார். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே இரண்டு முகப்பு திருக்கலுடன் நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் நிகழ்ச்சியிலே ஒரு குட்டி கதை ஒன்றை சேர்க்கலாம் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் இன்று உலகத்திலே பல மதங்கள் பல இனங்கள் வாழ்கின்ற பல் கலாச்சார சூழலிலே நாமும் எமது நாட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பல மதங்களை பிரதித்துவப்படுத்துகின்றவர்களுக்கு இடையிலே இன்று மதவாதம் ஒரு வெறியாக தலைதூக்கி ஆடுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மதங்கள் தொடர்பிலான ஒரு குட்டி கதையோடு நிகழ்ச்சியை தொடங்கினால் நன்றாக இருக்கும். மத ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற இந்த கதையை சொல்லுங்கள். உங்களுடைய கதை
நல்லதையா? என்னவே தெரியவில்லை, மதம் என்ற சொல்லை என மிகவும் ஆட்டி படைக்கிறது. என்றால் மதம் என்ற ஒரு சொல் இருந்தாலும் ஒருவனுக்கு மதம் பிடித்திருக்கிறது என்றும் நாம் அதைத்தான் பயன்படுத்துகிறோம். அதனால் மதம் என்ன, மதம் பிடிப்பது என்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது இந்த குட்டி கதை மூலம் ஆராயிருக்கிறோம். மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் இந்த கதை என்ற எண்ணத்தில் நாங்கள் இதை இங்கே தர இருக்கிறோம். ஒரு ஊரில் பெரிய கோயிலில் கோபுரத்தில் நிறைய புறாக்கள் வாழ்ந்து வந்தன. திடீரென்று கோயிலில் திருப்பணி நடந்தது. அதனால் அங்கு வாழ்ந்த புறாக்கள் வேறு இடம் தேடி பறந்தன. வழியில் ஒரு தேவாலயத்தை கண்டன. அங்கும் சில புறாக்கள் இருந்தன. அவைகளோடு இந்த புறாக்களும் குடியேறின. சில நாட்கள் கழித்து கிறிஸ்துமஸ் வந்தது. தேவாலயம் புதுப்பிக்க தயாரானது. இப்போது இங்கு இருந்து சென்ற பறவைகளும் அங்கு இருந்த பறவைகளும் வேறு இடம் தேடி பறந்தன. வழியில் ஒரு மசூதியை கண்டது. அங்கும் சில புறாக்கள் இருந்தன. அவைகளோடு இந்த புறாக்களும் குடியேறின. சில நாட்கள் கழித்து ரமலான் வந்தது. வழக்கம் போல் இடம் தேடி பறந்தன. இப்போது மூன்று இடத்திலும் உள்ள புறாக்களும் கோயிலில் குடியேறின. கீழே மனிதர்கள் சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டு இருந்தார்கள். ஒரு குஞ்சு புறா தாய் புறாவிடம் கேட்டது, ஏன் இவர்கள் சண்டை போடுகிறார்கள் என்று. அதற்கு அந்த தாய் புறா சொன்னது, நாம் இங்கு இருந்தபோதும் புறாதான், தேவாலயத்துக்கு போன போதும் புறாதான், மசூதிக்கு போன போதும் புறாதான். ஆனால் மனிதன் கோயிலுக்கு போனால் இந்து, சர்ச்சுக்கு போனால் கிறிஸ்தவன், மசூதிக்கு போனால் முஸ்லீம் என்றது. குழம்பிய குட்டி புறா, அது எப்படி, நாம் எங்கு போனாலும் புறாதானே, அதுபோல தானே மனிதர்களும் என்றது. அதற்கு தாய் புறா, இது புரிந்ததனால் தான் நாம் மேலே இருக்கிறோம், அவர்கள் கீழே இருக்கிறார்கள் என்று கூறியதாம். என்ன அருமையான கருத்து பாருங்களேன்.
ஆமாம் லக்வன், உண்மையிலே ஒரு சிறந்த கதை. அந்த கதையினுடைய முடிவிலே முக்கியமாக மத நல்லிணக்கம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்ததாக ஒரு பாடலை நேர்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். சொல்லுங்கள், முதலாவது பாடல் இது ஆக இருக்கலாம்.
என்னை கவர்ந்த பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இது இடம்பெற்ற படம் எங்கள் தங்கராஜா. அதில் சிவாஜியின் பாடல் ஒன்று. ஏற்கனவே இருக்கிறார் டி எம் எஸ் எல்ஏ, அவருடைய குரலில் கேட்போமே கண்ணதாசன் அவர்களில்.
சீதையாம் கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம், காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம். கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம், காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம். கம்பனுக்கு சொல்லுங்க இதை கவிதை எழுதுவான், அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவான். கம்பனுக்கு சொல்லுங்க இதை கவிதை எழுதுவான், அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவான். அவள் பெயரோ அருந்ததி 50 ரூபாய், இவள் பெயரோ அகலிகை 20 ரூபாய். பத்தினிகள் பேரை வைத்து பறத்தையரை வளர்த்து விடும் பாவிகள் பூமி. கற்பை பாருங்கள் சாமி, கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் நிற்குதடா, ஐயோ பாவம், காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம். மனமறிந்து தவறு செய்வோர் மாளிகையில் இல்லையோ, புது மலர்களுக்கு ஆளனுப்பும் அன்னவர்கள் இல்லையோ. வந்து வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை, வழுக்கி விழும் பெண்களுக்கும் வஞ்சனை. மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம், காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம். குணமிருந்தும் தவறு செய்வாய் குழந்தைக்காக ஒருத்தி, கொடுமை செய்ய உடன்படுவாய் குடும்பம் காத்து ஒருத்தி. படித்திருந்தும் வேலையின்றி பள்ளி கொண்டாள் ஒருத்தி, திரைப்பட தொழிலில் ஆசை வைத்து பலியானாள் ஒருத்தி. தாய்மொழியாம் தாய் நாடாம் தாய்மையெனும் பண்பா, கடவுளுக்கும் பாடம். கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் நிற்குதடா, ஐயோ பாவம், காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம்.
இனிய பாடலை தொடர்வது சில செய்தி குறிப்புகள். அந்த வகையிலே லக்வன் செய்தி குறிப்பு ஒன்றை உங்களுக்கு தருவதற்காக முனைகின்றார். லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய செய்தி குறிப்பை.
இன்று நாம் வித்தியாசமாக ஒரு செய்தி குறிப்பை காணிருக்கிறோம். இது மனைவிக்கு வலுக்கட்டாயமாக மொட்டையடித்த கணவன், காரணத்தை கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். படிக்கட்டுமா?
சொல்லுங்க சொல்லுங்க.
உணவில் தலைமுடி இருந்ததால் கணவன் மனைவிக்கு வலுக்கட்டாயமாக மொட்டையடித்த சம்பவம் ஒன்று வங்காளதேசத்தில் நடந்தேறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், வங்காளதேசத்தின் வடக்கு பகுதியில் ஜாய்ப்பூர் ஹட் மாவட்டத்தைச் சேர்ந்த பப்லு மொண்டல், இவருக்கு 35 வயது, அவரது 23 வயதான மனைவி நேற்று முன்தினம் காலை வழக்கம் போல உணவு தயார் செய்து கணவருக்கு கொடுத்தார். அந்த உணவில் எதிர்பாராத விதமாக தலைமுடி கிடந்ததாம். இதனால் கடும் கோபமடைந்த பப்லு கத்தியை எடுத்து தனது மனைவிக்கு வலுக்கட்டாயமாக மொட்டையடித்தார். இது குறித்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள். அதன் பேரில் போலீசார் உடனடியாக பப்ளுவை கைது செய்து அவர் மீது தானாக கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல் பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த பிரிவின் கீழ் அவருக்கு அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வங்காளதேசத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாலியல் குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் பெண்கள் மீதான அடக்குமுறை அதிகரித்து வருவதை இந்த சம்பவம் உணர்த்துவதாக சமூக செயல்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் அங்கு ஒரு பாடசாலையில் தலைமை ஆசிரியர் மீது பாலியல் புகார் அளித்த 19 வயது மாணவி உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்டதும் அதனைத் தொடர்ந்து மாபெரும் போராட்டம் விடுத்ததும் நினைவு கூறத்தக்கது.
ஆமாம் லக்மன், இந்த செய்தி குறிப்போடு அடுத்ததாக இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே ஒரு செய்தி குறிப்பொன்று என் வசம் இருக்கின்றது, அதை தருகின்றேன். சஜித்துக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை, களத்தில் இறங்கினார் ரணில் என்ற செய்தி குறிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் பிரச்சார நடவடிக்கைகள் மந்தகதியை அடைந்துள்ள நிலையில் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும் என பலரும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இதன் காரணமாக சஜித்தின் பிரதான தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தை ஸ்ரீகொத்தா கட்சி அலுவலக தலைமையகத்தில் அமைப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். சஜித் பிரேமதாசாவின் ஊடக நடவடிக்கை மற்றும் தேர்தல் நடவடிக்கைகள் உரிய முறையில் நடைபெறவில்லை என முறைப்பாடு கிடைத்தமையினால் பிரதமரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இந்த தீர்மானத்துக்கு ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் ஊடக செயற்பாட்டு நடவடிக்கைகளை கொழும்பு கிரீன் பார்க்கில் முன்னெடுப்பதற்கு பிரதமர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். ஊடக நடவடிக்கைகளின் பிரதான இணைப்பாளராக அரச செய்தி திணைக்களத்தின் முன்னாள் இயக்குநர் ஜெனரல் ரங்க கலசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்பட்ட பின்னர் முதல் பேரணி நேற்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு காலிமுகத் திடலில் நடைபெற்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. 1,000+ மக்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதாக செய்திக்குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய அடுத்த செய்திக்குறிப்பு.
அடுத்ததாக தமிழகம் இப்பொழுது வேறு திசையில் திரும்பியிருக்கிறது. அதாவது செய்திகள் என்னவோ வேறு மாதிரி வந்து கொண்டிருக்கின்றன, கீழடி சிவகளை என்று. ஆனால் ஒரு வித்தியாசமாக நாம் மறக்காமல் இருக்க வேண்டிய ஒருவரை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சொர்க்கத்தில் இருப்பது போல சொகுசாக வாழும் சசிகலா சிறையில் இருக்கும் வசதிகளின் பட்டியல் வெளியானது. இந்த தலைப்பு மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. பெங்களூர் சிறையில் உள்ள சசிகலா சொர்க்கத்தில் இருப்பதைப் போல சொகுசாக வாழ்கிறார் எனவும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி பேசியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற சசிகலா 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் சிறைத்துறை அதிகாரியாக இருந்த சத்யநாராயண ராவ் ரூபாய் 2 கோடி லஞ்சம் பெற்று சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகளை கொடுத்ததாக தகவல் ஒன்று வெளியானது. இதுகுறித்த அறிக்கை தாக்கல் செய்து 2 ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், சிறைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சசிகலாவுக்கு சலுகைகளை அளித்து வருவதாகவும் கர்நாடகாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி கூறியிருக்கிறார். மேலும் பாருங்களேன், அவர் கூறுகையில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற சசிகலாவும் இளவரசியும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் சொர்க்கத்தில் இருப்பதைப் போல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். இதுகுறித்து வினய்குமார் தலைமையிலான கமிஷன் சிறைக்குள் சென்று பல கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு கடந்த 2017 நவம்பர் மாதம் அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையில் சசிகலா இளவரசிக்கு 5 செல்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, இவர்களுக்கு மட்டும் சிறப்பு சமையலாக அஜந்தா என்ற இலை சிறைவாசி இருப்பதாக சிறைத்துறை மருத்துவர் உமா தெரிவித்தார். தன்னை பார்க்க வரும் பார்வையாளர்களுக்காக தனியாக சௌகரியமான வீட்டில் ஹால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொந்தமான கட்டில், மெத்தை, படுக்கைகள் மற்றும் உடைகளும் இதர பொருள்களும் வைத்திருந்தார்கள். சசிகலாவுக்கு இருக்கும் கட்டில் மெத்தையைப் போல மற்ற சிறைவாசிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. சசிகலாவுக்காக தனியாக தரமான கம்பெனி LED டிவி பொருத்தப்பட்டுள்ளது. மற்ற சிறைவாசிகளுக்கு பழைய பெட்டி டிவி இருக்கிறது என அந்த அறிக்கையில் உள்ளதாக கூறியுள்ளார். இதுகுறித்து அமமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி கூறுகையில், சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் வருமான வரி கட்டி வருகிறார்கள், அவர்கள் முதல் வகுப்பு பெற அனைத்து தகுதியும் உண்டு என வழக்காடுமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அவர்கள் முதல் வகுப்பை பயன்படுத்தவில்லை. இது தொடர்பாக வினய்குமார் கமிஷனில் பெரிய குற்றச்சாட்டு எதுவும் இல்லை, சசிகலா உள்ளிட்ட மூவரும் விரைவில் விடுதலை ஆவார்கள் என கூறியிருக்கிறார். பாருங்களேன்.
ஆமாம், லக்வன, இறுதியாக ஒரு சர்வதேச செய்தி ஒன்று. ஜெர்மன் தேவாலயத்தில் தாக்குதல் நடத்திய நபரின் புகைப்படம் வெளியானது, ஒரு சர்ச்சை வீடியோவும் வெளிவந்ததாக அந்த செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது. ஜெர்மன் தேவாலயத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்திய நபர் குறித்த தகவல்களும் அவரது புகைப்படமும் வெளியாகி இருக்கின்றன. கடந்த வியாழக்கிழமை ஹாலே நகரில் உள்ள யூதர்களுக்கான தேவாலயம் ஒன்றை குறிவைத்து தாக்கிய ஒரு நபர் தனது தாக்குதலை நேரலையில் ஒளிபரப்பியதால் அவரது அடையாளம் தெரிய வந்துள்ளது. அவரது பெயர் ஸ்டீபன் மெய்லிட், 27 என ஜெர்மன் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல் யூதர்களின் முக்கிய பண்டிகையான ஜோம் கிப்பூர் எனும் பண்டிகையின் போது நடத்தப்பட்டுள்ளது. மேலும் நேரலையில் 35 நிமிடங்கள் பேசிய பைலட், தன்னால் தேவாலயத்துக்குள் நுழைய முடியாமல் போனதாக வருந்தியதுடன் யூத இன அழிப்பு, பெண்கள் உரிமை மற்றும் புலம்பெயர்தல் குறித்து பேசியதோடு பல்வேறு பிரச்சனைகளுக்கும் யூதர்கள்தான் மூல காரணம் என்றும் கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர், இது வலதுசாரி தீவிரவாத எண்ணங்களால் தூண்டப்பட்ட யூதர்களுக்கு எதிரான தாக்குதலாக தோன்றுகிறது என்று கூறியிருக்கின்றார். ட்விட்ச் வெளியான சர்ச்சைக்குரிய நேரலை வீடியோவை சிறிது நேரத்துக்குள் அமேசன் நிறுவனம் அகற்றிவிட்டது. மேலே தனது தலைக்கவசத்தில் பொருத்தியிருந்த கேமரா மூலம் ஒளிபரப்பான அந்த வீடியோவில் பூட்டியிருந்த தேவாலய கதவுகள் துப்பாக்கியால் சுட்டு திறக்க அவர் முயலும் காட்சிகள் பதிவாகி உள்ளன. பின்னர் காரிலிருந்து வெடிகுண்டு ஒன்றை எடுத்து வந்த பைலட் அதை கதவில் பொருத்தி வெடிக்கச் செய்யும் முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளன. இதை கண்ட ஒரு பெண், இது உண்மையாகவே அவசியமானதானா என்று அவரை கேட்க உடனடியாக அந்த பெண்ணை சுட்டுக் கொண்டுள்ளார் பைலட். தேவாலய கதவுகள் திறக்க முயற்சி தோல்வியடையவே அருகில் உள்ள கபாப் கடை ஒன்றிற்குள் சென்று அங்கிருந்தவர்களை மேலே சுட மேலும் ஒருவர் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகியுள்ளார். தனது முயற்சிகள் வெற்றி பெறாததால் தன்னைத்தானே லூசர் என்று திட்டியவாறே டாக்ஸி ஒன்றின் சாரதியை சுட்டு அந்த டாக்ஸியை கடத்தி அங்கிருந்து தப்பியுள்ளார் மேலட். இந்த சம்பவத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் முதலில் கருதியதால் மக்கள் பாத்திரமாக வீடுகளுக்குள் இருக்குமாறு முதலில் அறிவுறுத்தப்பட்டது. வெர்சின் என்ற இடத்திலிருந்து 40 மைல்கள் பயணித்த நிலையில் மேலட் சென்ற டாக்ஸி லொரியொன்றுடன் மோத போலீசார் அவரை கைது செய்தனர். தற்போது தாக்குதலில் ஈடுபட்டது பைலட் மட்டும்தான் என தெரிய வந்துள்ளதை அடுத்து போலீசார் மக்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ட்விட்ச் நேரலை வீடியோ வெளியானதை ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டதை அடுத்து வன்முறை காட்சிகளை ஒளிபரப்பியதற்காக அந்த தளத்திற்கு கடும் கண்டனங்கள் குவிந்து வருகின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்தி குறிப்புகள் நிறைவடைகின்றன. லக்வன், அடுத்ததாக இவற்றை சொல்ல இருக்கின்றோம், சொல்லுங்கள்.
இப்பொழுது நாம் MGR பாடிய ஒரு பாடலை கேட்போமா? கன்னத்தில் என்னடி மாயம்.
ஆமாம், அந்த பாடலை இப்போது தருகின்றோம்.
அது படம், இடம்பெற்ற படம், தனிப்பிறவி, கேட்டு பாருங்களேன்.
கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயா, கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம், கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு, கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம், கனி உதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு, கன்னத்தில் என்னடி காயம்.
கருத்தலில் சேலை ரவிக்கையை மாற்றியது என்னடி கோலம், கண் காட்டுவது என்னடி ஜாலம். மாலை கருத்தலில் சேலை ரவிக்கையை மாற்றியது என்னடி கோலம், கண் காட்டுவது என்னடி ஜாலம்.
சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும் கண்ணாடிவும் நின்றும் பாரும். சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும் கண்ணாடிவும் நின்று பாரும்.
கண்ணத்தில் என்னடி காயம்,
இது வண்ணத்திலே செய்த மாயம்.
கனி ஊதத்தில் என்னடி தடிப்பு,
பனி காற்றினிலே வந்த வெடிப்பு.
கண்ணத்தில் என்னடி காயம்,
பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அக்டோபர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை, அதாவது அக்டோபர் 12 தேதி காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. இன்றைய மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலிலே முனைவர் லக்ஷ்மண் சொக்கலிங்கம் அவர்களுடைய இலக்கியம் தொடர்பான சிறப்பு சொற்பொழிவு ஒன்று இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய அக்டோபர் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே இலக்கியம் தொடர்பான சிறப்பு சொற்பொழிவை ஆற்றுவதற்காக திரு லக்ஷ்மண் சொக்கலிங்கம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்றார். அனைவரையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்து சங்கத்தினர். அடுத்ததாக சிறப்பு திரைப்படம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 487 டொமினியன் வீதி போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பு திரைப்படமான ஒற்றை பனைமரம் சிறப்பான முறையிலே நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டிலே திரையிடப்பட இருக்கின்றது. இந்த திரைப்படம் பல்வேறு சர்வதேச விருதுகளை, 20 மேற்பட்ட சர்வதேச விருதுகளை வென்ற இலங்கையின் போருக்கு பின்னரான காலப்பகுதியை அடிப்படையாக கொண்ட சிறப்பு திரைப்படமாக வெளிவந்திருக்கின்றது. உலகின் பல நாடுகளிலும் திரையிடப்பட்ட இந்த திரைப்படம் நியூசிலாந்து நாட்டிலே நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவிலே நாளை மாலை 6 மணி தொடக்கம் இந்த திரைப்பட காட்சி இடம்பெற இருக்கின்றது. இங்கே தனிநபர் ஒருவருக்கான கட்டணமாக $10 மாத்திரமே அறுவடை செய்யப்படுகின்றது. இந்த நிதியின் மூலம் எமது தாயக மண்ணிலே போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களினுடைய கல்வி மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் இந்த திரைப்படத்தை பார்வையிட்டு நியூசிலாந்து தமிழ் சங்கத்திற்கு ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று, கவிஞர் பு பிரதீபனின் செவ்வானம் கவிதை தொகுதி நூல் அறிமுக விழாவும் கலை நிகழ்ச்சிகளும் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 10 தேதி மாலை 6:35 மணிக்கு இலக்கம் 13 மேவீதியில் அமைந்திருக்கின்ற யுத்த ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. கவிஞர் பு பிரதீபன் செவ்வானம் போயட்ரி புக் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 10 தேதி மாலை 6:35 மணிக்கு இந்த நிகழ்வு சரியாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இத்துடன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. அனைத்து தமிழ் அன்பர்களையும் இந்த கவிதை தொகுதி வெளியீட்டு விழாவிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். இந்த அறிவித்தல்களை தொடர்வது லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள், இறுதியாக என்னவற்றை சொல்ல இருக்கின்றீர்கள் சொல்லுங்கள் நேர்களுக்காக.
இந்த நல்ல தருணத்திலேயா இனியவை 40 என்னும் நூலை வாசிக்க நேர்ந்தது. பேராசிரியர் ராம் மோகன் எழுதிய வானதி பதிப்பகத்தார் பதிப்பித்தது. விதியை மாற்றி அமைக்கும் வைராக்கியம் பெறுவோம் என்ற தலைப்பில் என்னை மிகவும் கவர்ந்தது என்று உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். பாலகுமாரனை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல நாவலாசிரியர், சமீபத்தில் தான் மறைந்தார். அவர் எழுதிய வெற்றி வேண்டுமெனில் என்ற நூலில் 75 பக்கத்தில் திருப்பதி லட்டை வெங்கடேச பெருமாள் கொடுத்தால் கூட வாங்கக்கூடாது, இனிப்பு கொடுக்கப்பட்டால் வாங்கி அடுத்தவரிடம் கொடுக்க வேண்டும், கையை சுத்தமாக துடைத்துவிட்டு நகர்ந்து விட வேண்டும், இதற்கு பெயர்தான் வைராக்கியம் என்ற ஒரு கருத்தை கூறியிருப்பார். இதை அடித்துளியாக கொண்டு நாம் இதை பார்க்க இருக்கிறோம். விதியை மனிதன் வெல்ல முடியுமா? ஒழுவினை ஒழுவினை விட பெரியது யாவுளை என்று திருவள்ளுவரை கேட்பார். அவர் கேட்கும் கேள்விக்கு பதிலளிப்பாருங்களேன். விதியை மனிதன் வெல்ல முடியுமா என்பது காலம் காலமாக கேட்கப்பட்டு வரும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி. இதற்கு பாரசீக பெருங்கவிஞர் உமர் ஹயாம் தரும் பதில், அதை மொழிபெயர்த்தவர் உமர் ஹயாம் பாடலை மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிக விநாயகம் இல்லை. வரையை பாருங்களேன். எழுதி செல்லும் விதியின் கை, எழுதி எழுதி மேல் சொல்லும், தொழுது கெஞ்சி நின்றாலும், சூழ்ச்சி பலவும் செய்தாலும், வழுவி பின்னாய் நீங்கி ஒரு வார்த்தை ஏனும் மாற்றிடுமோ, அழுத கண்ணீர் ஆறெல்லாம் அதில் ஓர் எழுத்தை அழித்திடுமோ என்று கேட்பார். தொழுது நின்றாலும், கெஞ்சினாலும், சூழ்ச்சி பல செய்தாலும், அழுதாலும், விதி எழுதிய எழுத்தில் இருந்து ஒரு வார்த்தையை கூட நம்மால் மாற்ற முடியாது, ஏன் அதில் ஓர் எழுத்தை கூட நம்மால் அழிக்க முடியாது என்பது உமர் ஹயாம் எழுதிய வரி. அந்த நல்ல முடிவு அது. தலையிலே எழுந்தது தள்ளி எழுத போறானா, பிரம்மன் எழுத்திலே பிசகு இருக்குமா என்னும் ஒப்பாரி பாடல் வரிகள் இங்கே ஒப்பு நோக்க தக்கனவாகும். திருக்குறள் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட வள்ளுவரோ இதற்கு முற்றிலும் எதிரான மாற்று சிந்தனை மரபினை கொண்டவராக விளங்குகின்றார். ஊழ் என்னும் அதிகாரத்தில் ஊழிற்பெருவுல பெருவலி ஆவுல, ஊழை காட்டிலும் வலியது உண்டோ என்று அவர் கேட்டாலும், ஆழ்வினை உடைமை என அதிகாரத்தில் ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர், சோர்வின்றி காலம் தாழ்த்தாது உழைப்பவர் மாதிரியான விதியும் ஓட காண்பர் என்பது 620வது குறளாக அமைந்திருக்கிறது என உழைப்புக்கே உயர்வு தருகின்றார். அதே அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள பிரிதொரு குரட்பாவிலும், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் வைவிருத்த கூலி தரும் என்றும் கூறுகிறார். குடிசெயல் வகை அதிகாரத்தின் குரட்பா ஒன்றிலும், குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும் என்று தெரிவிக்கிறார். கடவுளை வென்ற விவசாயி என்ற தலைப்பில் அமைந்த ஒரு நேபாள நாடோடி கதையை பாருங்களேன். சிவனும் பார்வதியும் ஒரு நாள் உலகை சுற்றி வந்தார்களாம். வறண்ட பாழ்நிலங்களின் வழியே அவர்கள் வரும்போது தன்னந்தனியனாய் ஒரு விவசாயி விதை விதைத்துக் கொண்டிருந்ததை கண்டார்களாம். சிவன் வானிலிருந்து கீழே இறங்கி விவசாயியை பார்த்து, மழையே இல்லாத வறண்ட நிலத்தில் விதைக்கிறாயே, எப்படி முளைக்கும் என்று கேட்டாராம். இரவில் மழை பெய்யும் என்று விவசாயி பதிலளித்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்துவிட்டு சிவன், மழை வருவது சாத்தியமே இல்லை என்றாராம். இல்லை, மழை உறுதியாக பெய்யும் என்றான் விவசாயி. வரவே வராது என்றார் கடவுள். யார் சொல்வது நடக்கிறது என்பதை இரவில் பார்த்து விடுவோம் என்று கூறிவிட்டு விவசாயி விதைத்து முடித்தான். இதை கேட்டதும் சிவன் எரிச்சல் அடைந்தார். தாம் சொன்னதையே ஏற்காத விவசாயிக்கு பாடம் புகட்ட நினைத்தார். உடனே மழை கடவுளான இந்திரனிடம், இன்று இரவு பூமிக்கு மழையை அனுப்பாதே என்று கேட்டுக்கொண்டாராம். அதற்கு இந்திரன், முடியாது, தவளைகள் கத்த தொடங்கினால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் மழையை அனுப்பியே ஆக வேண்டும் என்றானாம். சிவன் உடனே தவளைகளிடம் சென்று, இன்று இரவு மட்டும் கத்த வேண்டாம் என்று கூறினாராம். ஆனால் தவளைகள் மறுத்துவிட்டன. மின்மினைகள் மின்னி ஒளி வீச துவங்கினால் எங்களால் கத்தாமல் இருக்க முடியாது என்றன. மறுகணமே சிவன் மின்மினி பூச்சிகளை பார்த்து, இன்று மட்டும் மின்னாமல் இருக்க வேண்டும் என்றார். மின்மினிகள் கடவுளின் கட்டளையை பணிந்து ஏற்றுக்கொண்டன. ஆனால் இரவான பின் மழை பெய்ய தொடங்கியது. சிவனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. தமது கட்டளையை மீறி எப்படி மழை பெய்தது என்று ஆராய்ச்சியில் இறங்கினார். முதலில் இந்திரனிடம், என் கட்டளையை மீறி எப்படி நீ பூமிக்கு மழையை அனுப்பினாய் என்று கேட்டார். தவளைகள் கத்தியதால் நான் மழையை அனுப்பினேன் என்று பணிவாக சொன்னான் இந்திரன். மின்மினிகள் பறந்து ஒளி வீசியதால் நாங்கள் கத்தினோம் என்றன தவளைகள். ஆனால் மின்மினிகள் தவளைகளின் கூற்றை மறுத்தன. உடனே தவளைகள் கடவுளிடம், இல்லை, மின்மினிகள் ஒளி வீசியது உண்மை, அவைகளில் ஒரு மின்மினி இன்னும் அந்த மரத்தின் கீழே மறைந்திருக்கிறது பாருங்கள் என்று அலறின. சிவன் மரத்தின் கீழே போய் பார்த்தார். அங்கே விவசாயி ஒரு கொல்லிக்கட்டையை வைத்து அதை வீசி ஆட்டி கொண்டிருந்தான். கொல்லிக்கட்டையின் நுனியில் இருந்து ஜுவாலை வீசியது. இப்போது கடவுளுக்கு புரிந்தது, இரவில் விவசாயி மேலும் கொஞ்சம் விதைப்படுவதற்காக வந்திருக்கிறான். வரும்போது வெளிச்சத்திற்காக ஒரு தீவட்டியை கொண்டு வந்திருக்கிறான். தீவட்டி எரிந்து முடிந்து கொல்லிக்கட்டையானதும் அதை இங்குமங்கும் அசைத்து இருளில் நிலம் பார்த்திருக்கிறான். நெருப்பு துகள்கள் பறந்திருக்கின்றன. அதை பார்த்து மின்மினிகள் பிரகாசிப்பதாய் தவளைகள் நினைத்துவிட்டன. சிவன் விவசாயிக்கு முன்னால் போய் நின்று தலை கவிழ்ந்து தமது தோல்வியை ஒப்புக்கொண்டார். பின்பு சிவன் கைலாயத்திற்கு புறப்பட்டார். ஒரு சாதாரண விவசாயியிடம் தோற்றுப்போனதை பார்வதி தேவியிடம் கூறினார். கஷ்டப்பட்டு பாடுபட்டு உலகுக்கு உணவு படைக்கும் விவசாயி கடவுளாலும் வெல்ல முடியாது என்கிறது இந்த கதை. இதை எழுதியவர் தமிழில் எஸ் ஏ பெருமாள் எழுதினார். உலக நாடோடி கதைகள் என்ற புத்தகத்திலிருந்து 44 மற்றும் 46 பகுதியிலிருந்து வருகின்றன. இந்த நேபாள நாடோடி கதையில் வரும் விவசாயி போல உலகின் ஒவ்வொரு குடிமகனும் உயர்வானால் உலகம் அன்றே அக்கணமே இன்பம் விளையும் பூந்தோட்டமாக உருவாகும் என்பது உறுதி இல்லையா? அல்லது நேர்களே, அந்த லக்வனின்